எல்லாம் பிரித்தார். ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த பாகவத உபன்யாசத்தை கேட்குற அனைவருக்கும் பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும், எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக ஒரு தடவை நம்ம பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. ஸோ நேற்று வந்து ரொம்ப மங்களகரமான தினம். ஸோ நேற்று நம்ம வந்து சனாதன் கோசாமியுடைய மறைவு தினம், அது குரு பூர்ணிமா அல்லது வியாச பூர்ணிமா. இந்த மங்களகரமான நாளில் நம்ம வந்து நேற்று சனாதன் கோசாமியுடைய வைபவங்கள், அவருடைய மகிமைகள், அவர் எந்த அளவுக்கு பக்தி தொண்டு வந்து சந்தையோடு மேற்கொண்டார், எந்த அளவுக்கு பகவான் மேல் அன்பு பரிமாற்றம் பண்ணார், சனாதன் கோசாமியும் சைத்தன்ய மகாப்புக்கு இடையில எவ்வளோ அன்பு பரிமாற்றம் இருந்தது, ஒரு பக்தர் எப்படி எளிமையாக வாழணும், எப்படி பணிவாக வாழணும், எப்படி அடக்கமாக இருக்கணும், எப்படி வந்து குருகிட்ட வந்து பணிவான கேள்விகள் கேட்கணும், எப்படி ரொம்ப எளிமையான சேவைகளை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் சனாதன் கோசாமியுடைய சரித்திரத்திலிருந்து நேற்று நம்ம தெரிஞ்சிடும். ஸோ சனாதன் கோசாமி, ரூப கோசாமி, இந்த ஆறு கோசாமிகள் வந்து பௌதிகத்தில் ஏதோ ஒரு நாட்டம் இல்லாமல் முழுக்க முழுக்க கிருஷ்ண உணர்வுலேயே வாழ்ந்தவங்க, கிருஷ்ண உணர்வு எப்படி பயிற்சி பண்ணணும் நமக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து காமிச்சவங்க. அதனால் நேற்று சனாதன் கோசாமியுடைய வைபவங்களை வந்து நம்ம விவரமாக பேசினால நம்ம வந்து வியாசதேவரை பற்றி நேற்று எதுவும் பேச முடியல, நமக்கு சமயம் கிடைக்கல. ஸோ வியாசதேவ், இந்த வியாச பூர்ணிமா அல்லது குரு பூர்ணிமா, வியாசதேவர் வந்து பகவானால் ஒரு சக்தி அளிக்கப்பட்ட அவதாரம். அது வியாசர் தோன்றியான்ற தினத்தை தான் வந்து வியாச பூர்ணிமான்னு எல்லா பக்தர்களும் கொண்டாடுறாங்க. பக்தர்கள் மட்டும் இல்லை, வைஷ்ணவர்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே வந்து அந்த வியாசருடைய பூர்ணிமா வந்து குரு பூர்ணிமா. ஏன்னா வியாசர் வந்து குருங்கிறவர் வந்து வியாசருடைய பிரதிநிதி. ஸோ வியாசர் இந்த பூமியில் அவதரித்து நமக்கு சாஸ்திரங்கள்லாம் போதிச்சாங்க, சாஸ்திரங்கள் எழுத்து வடிவில் கொடுத்தாங்க. அந்த வியாசருடைய பிரதிநிதியாக தான் ஆன்மீக குரு இருக்கார். ஸோ அதனால் எல்லாரும் குருவை வழிபடுவாங்க. அப்போ அந்த வியாச பூர்ணிமானி குருவை வழிபட்டு குருவிட்ட பிரார்த்தனை செய்கிறாங்க. ஆன்மீக குரு தோன்றிய தினம் வந்து வியாச பூஜான்னு சொல்லி அன்றைக்கும் நம்ம வந்து ஆன்மீக குரு கொண்டாடுறோம். ஒரு ஒரு பக்தர்களும் வியாச பூஜானி தன் குருவுடைய தோன்றிய தினத்தை அன்னைக்கு குருவுக்கு சேவையில் ஈடுபட்டு அவரை வந்து வழிபாடு பண்ணி அவருடைய கருணையை பெற முயற்சி பண்ணுறோம். ஸோ வியாச பூர்ணிமா, ஸோ வியாசதேவ், வியாசதேவர் வந்து பகவானால் சக்தி அளிக்கப்பட்ட ஒரு அவதாரம். ஸோ விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, பீஷ்மதேவர் ரொம்ப அழகாக சொல்கிறார், வியாசாய வியாச ரூபாய விஷ்ணுவே பிரப விஷ்ணுவே நமகா. பகவான் தான் வியாசதேவராக தோன்றினார். பகவான் வந்து எண்ணற்ற அவதாரங்கள் பண்ணுறார். அந்த அவதாரங்களோட ஒரு பட்டியல் வந்து ஒரு சில அவதாரங்களுடைய பட்டியல் மட்டும் பாகவதத்தில் கொடுத்துருக்கு. பாகவதமே என்ன சொல்லுதுன்னா, கிருஷ்ணருடைய அவதாரங்களுடைய பட்டியலாம் கொடுத்துட்டு இது வந்து கடல் அலை மாதிரி, கடலில் எண்ணற்ற அலைகள் வர்ற மாதிரி பகவான் எண்ணற்ற அவதாரங்கள் நிலைகளும் புரிகிறார். அது வந்து அதிகாரப்பூர்வமான அவதாரங்கள் வந்து சாஸ்திரங்களில் விஷ்ணு புராணம், பத்ம புராணம், பாகவத புராணம், வேதங்களில் வந்து பகவான் என்னென்ன அவதாரம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக நமக்கு தெரியப்படுத்தியிருக்கு. அதுபோல தான் கிருஷ்ணா, கிருஷ்ணர் வந்து மூல முழுமுதற் கடவுள். ஏதே ஜாம்சா கலோபம்சா கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், கிருஷ்ணா வந்து ஸ்வயம் பகவான். அந்த ஸ்வயம் பகவான் கிருஷ்ணா கிட்ட வந்து ஆறு ஐஸ்வர்யங்கள், அழகு, அறிவு, துறவு, புகழ், செல்வம், வலிமை, இந்த ஆறு ஐஸ்வர்யங்களும் கிருஷ்ணா முழுமையாக வெளிப்படுத்துறார். சத் ஐஸ்வர்யஸ்ய பகவான், இந்த ஆறு ஐஸ்வர்யங்கள் யார் முழுமையாக வச்சிருக்காரோ அவர் தான் பகவான். சிலோ கிருஷ்ணா வந்து இந்த ஆறு ஐஸ்வர்யங்களையும் முழுமையாக வச்சிருக்காரு. அதே சமயம் சில அவதாரங்களில் ஒரு குறிப்பிட்ட ஐஸ்வர்யத்தை ஐஸ்வர்யங்கள் ஐஸ்வர் பாவத்தோட கிருஷ்ணா தோன்றார், ஒரு குறிப்பிட்ட ஐஸ்வர்யத்தை வெளிக்காமிக்கிறதுக்காக. இப்போ உதாரணத்துக்கு வியாசதேவர் வந்து கிருஷ்ணாவுடைய நாலேஜ் பர்சானிஃபிகேஷன், கிருஷ்ணாவுடைய அறிவு, அறிவாற்றல் இருக்கு இல்லையா, அந்த ஆறு ஐஸ்வர்யங்களும் உள்ள அறிவு, இந்த அறிவாற்றலுடைய பர்சானிஃபிகேஷன் சில வியாசதேவர். ஸோ கிருஷ்ணா வந்து ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக வியாசராக தோன்றி அந்த தன்னுடைய அறிவாற்றலை வெளிப்படுத்துறார். ஸோ வேதங்கள் வந்து ஸ்ருதி அப்படின்னு அழைக்கப்படுது. வேதங்கள் கிருஷ்ணாட்டு இருந்தால் வருது. வேதை ச சர்வை அகமேவ வேத்தியோ வேதாந்த கிருத் வேதவித் விதேகச்சாகம் கிருஷ்ணா சொல்றார் பகவத்கீதையில். வேதங்களால் அறியப்பட வேண்டியவர் கிருஷ்ணா. வேதை ச சர்வை அகமேவ வேத்தியோ வேதங்களால் அறியப்பட வேண்டியவர் கிருஷ்ணா. வேதாந்த கிருத் வேதவித், வேதங்களை முற்றிலும் அறிந்ததும் கிருஷ்ணா தான், வேதங்களை தொழுத்ததும் கிருஷ்ணா தான். அப்போ வேதங்களை தொகுக்கிறதுக்காக தான் கிருஷ்ணா வந்து வியாசதேவராக தோன்றினார். ஏன்னா முதல் வேதங்கள் வந்து ஸ்ருதி பிரமாணம் சொல்லுது. ஸ்ருதி, ஸ்ருதி அப்படின்னா கேட்கறது, சுண்வதா, சுண்வதான்னு கேட்கறது, ஸ்ருதினா கேட்கறது. ஸோ வேத காலத்தில் வந்து எப்படி இருந்ததுன்னா, உதாரணமாக சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், முந்தைய யுகங்களில், இப்போ நம்ம கலியுகத்தில் இருக்கோம். இதுக்கு முந்தைய யுகத்தில் வந்து சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகத்தில் வந்து ஸ்ருதி பிரமாணம், ஸ்ருதி தாரா, ஸ்ருதி தாரானா ஒரு தடவை கேட்டாலே போதும், குருவிட்டு இருந்து கேட்டோடனே திரும்ப சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஞாபக சக்தி உள்ளவங்களா இருந்தாங்க. நினைவாற்றல் இருந்தது. குரு ஒரு தடவை சொன்னோடனே வேதங்களுடைய ஸ்லோகங்களை வந்து ஒரு தடவை குரு பாடல் சொன்னோடனே சிஷ்யன் உடனே திரும்ப சொல்லுவார். அந்த அளவுக்கு ஞாபக சக்தி உள்ளவங்க இருந்தாங்க. கலியுகத்துல வந்து மந்தாசு மந்த மதையோ மந்த பாக்கியோ பாத்திரதா இங்க இங்க சொன்னாங்க இல்லையா பாகவத்துல என்ன சொல்லிருக்கு, ததா சப்ததசே ஜாதா சத்யபத்யாம் பராசரா சக்ரே வேத தரோசாக திருஷ்டா பும்சு அல்பமேதசா. அல்பமேதசனா குறைந்த அறிவாற்றல் குறைந்த ஆயுளுடையவங்க. அதன் பிறகு பகவான் 17 அவதாரத்தில் ஸ்ரீ வியாசதேவராக தோன்றினார். அவர் பராசர முனிவருக்கும் சத்தியவதிக்கும் புத்திரராக அவதரித்து பொதுவாக மக்கள் குறைந்த அறிவுள்ளவராக இருப்பதை கண்ட அவர் ஒரு வேதத்தை பல கிளிகளாகவும் உபக்கிளிகளாகவும் பிரித்தார். ஸோ கிருஷ்ணா வந்து வியாசதேவராக ஏன் தோன்றினார் அப்படின்னா, முந்தைய யுகங்களில் வந்து ஸ்ருதிதாரா கேட்டாலே திரும்ப சொல்லக்கூடிய நினைவாற்றல் இருந்தது. ஆனால் கலியுகத்தில் வந்து அப்படி கிடையாது. கலியுகத்தில் வந்து எவ்வளோ தடவை திரும்ப திரும்ப கேட்டாலும் மறந்து போயிடும். ஸோ நமக்கு ஞாபக சக்தி வந்து மந்த அசுமந்த மதையோ மந்த பாக்கியோ பாத்திரதா அல்பமேதசா, குறைந்த அறிவு தான் குறைந்த ஆயுள் தான். அதனால கலியுகத்தில் வந்து நம்மளால் வேதங்களை புரிஞ்சிக்க முடியாது. வேதங்களை புரிந்து கொள்வது வந்து ரொம்ப கஷ்டம் நம்ம. அதனால தான் 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஏறக்குறைய கிருஷ்ணாவோட லீலைகள் நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் வியாசதேவரும் தோன்றியிருந்தார். 5000 வருஷத்துக்கு முன்னாடி வியாசதேவர் வந்து என்ன பண்ணார், முதல்ல வேதங்கள் ஒன்று தான் இருந்தது, ஒரே வேதமாக தான் இருந்தது. அதை நான்காக பிரித்தார், ரிக் யஜு ஷாம அதர்வா, நான்கு வேதமாக பிரித்தார். அது வந்து வேதம், வேதம்னு ஸ்ருதி. அப்புறம் ஸ்மிருதி, ஸ்மிருதினா வேதத்தின் வழிவந்த நூல்கள். உதாரணத்துக்கு புராணங்கள், உபனிஷதங்கள், 108 உபனிஷதங்கள், 18 புராணங்கள். எப்படி வந்து சிம்பிளி பிரித்து பிரித்து கொடுக்குறாரு. காரணம் என்னென்னா, நம்மளால் புரிஞ்சிக்கூடிய தன்மை வந்து குறைஞ்சிருச்சு, நம்ம புரிஞ்சிக்க முடியாது. அதே சமயம் எழுத்து வடிவில் கொடுத்தார். முதல்ல எழுத்து வடிவு கிடையாது, கேட்கறது தான், ஒரு தடவை கேட்டாலே போதுமா இருந்தது. பட் கலியுகத்தில் வந்து எழுத்து வடிவில் வேணும். அப்போது நம்ம வந்து பத்ரி ஆசிரமம், பத்ரிநாத்ங்கிற இடம் தான் வியாசருடைய குகை, வியாச தங்கி இந்த குகை இருக்கு மேலே சரஸ்வதி நதிக்கரையில். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா விநாயகருடைய கணபதியோட குகை இருக்கும். ஸோ கணபதி ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க வியாசட்டை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்க நான் எழுதுறேன். ஸோ அவருக்கு நான் நிறுத்தாமல் சொல்லிட்டே வாங்க நான் எழுதிட்டே வரேன். ஸோ கணபதி என்ன பண்ணார், தன் தந்தத்தை உடச்சி அதை வந்து எழுதுறேன், வியாசர் சொல்லிச்சே வந்து எழுதிட்டே வர்றார். ஸோ எல்லாமே எழுத்து வடிவில் வரும், ராமாயணம் மகாபாரதம் இதிகாச புராணங்கள் எல்லாமே எழுத்து வடிவில். ஏன்னா நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாதுங்கிறது. ஸோ இப்படி வியாசர் வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றி ஒன்றாக இருந்த வேதங்களை பல கிளைகளாக பிரித்து அதை அதுக்கு தனிப்பட்ட விளக்கங்களும் கொடுத்து அதுக்கு இன்னும் கேள்வி பதில் மாதிரி உபநிஷதம்னா ஒருத்தர் கேட்பார் ஒருத்தர் பதில், கேன உபநிஷத் ஒரு கேள்வி கேட்பார் ஒரு பதில் சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி கேள்வி பதில் உரையாடல், புராண கதைகள் இதன் மூலமா, ஏன்னா நமக்கு வந்து சாஸ்திரங்களுடைய தத்துவங்களை வந்து புரிஞ்சு கொள்ளணும், நமக்கு வந்து ஞாபக சக்தி குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம பகவத்கீதை பாகவதம் கிளாஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அதில் வந்து வெறும் தத்துவமே சொன்னால் தூங்கிடுவோம், கேட்டால் கேட்க அப்படி தூங்கிடுவோம். அது ஒரு கதையை சொல்லிட்டு அது மூலமா சொல்லும்போது அவங்க வந்து அதோடைய அந்த கதையினுடைய சாரம், அந்த கதையை பிடிச்சிக்கிறதுனால அதோட சாரத்தையும் நினைவு வச்சுக்க முடியுது. ஸோ அதனால வியாசர் என்ன பண்ணாரு, இதை தொகுத்தாங்க, ராமாயணம் மகாபாரதம் இதிகாச புராணங்கள்லாம் எழுத்து வழியில் கொடுத்தாரு. ஸோ இப்படி வியாசதேவர் வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி பராசர முனிவர் அப்படின்னு ஒரு பக்தர் பராசர். ஸோ பராசர முனிவர் வந்து ஒரு நாள் அப்படியே யமுனை நதிக்கரையில் போயிட்டுக்கிச்சு வந்து ஒரு போட்டில் போறாரு. போட்டில் வந்து ஒரு சத்தியவதின்னு ஒரு பொண்ணு, இந்த சத்தியவதிக்கு வந்து மத்ஸ்யகாந்தான்னு பேர். அவள் உடல்ல இருந்து மீன் நாற்றம் வீசுங்க, ஏன்னா மீன் விற்கக்கூடிய அந்த கம்யூனிட்டியில் வந்தவங்க அந்த அந்த குளத்தில். சத்தியவதி போட்டு ஓட்டிட்டு போச்சு, பராசர அந்த படகுல போயிட்டு இருந்தாரு. அப்போ பார்க்கும்போது எல்லா விதமான சூழ்நிலைகளும் ரொம்ப மங்களகரமாக இருந்தது. வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள், அந்த நிமித்தங்கள், அவர் அந்த படகுல போச்ச வந்து அந்த நிமித்தங்கள் எல்லாமே அவருக்கு ரொம்ப மங்களகரமாக தெரிஞ்சுது. இப்போ பராசர முனிவர் என்ன நினச்சார்னா, இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி நிமித்தங்கள்லாம் இருக்குது, எல்லாம் இந்த நட்சத்திரங்கள்லாம் சரியான மங்களகரமான சூழ்நிலையில் இருக்குது, எல்லாமே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் ஒரு குழந்தை வந்ததுன்னா அந்த குழந்தை வந்து இந்த உலகத்துக்கே நன்மை தரக்கூடியதாக இருக்கும், இந்த உலகத்துக்கே வந்து மங்களம் தரக்கூடியதாக இருக்கும், இந்த உலகத்துக்கே வந்து எல்லா விதமான போதனையிலும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும், அப்படி ஒரு குழந்தை வரும் அப்படின்னு சொல்லிட்டு பராசர் வந்து அந்த மத்ஸ்யகாந்தாவான சத்தியவதிட்ட பேசுகிறாரு. அந்த பொண்ணு வந்து சின்ன பொண்ணு, கன்னி பொண்ணு தான். அப்போது பராசரர் சொன்னார், இந்தம்மா நீ வந்து எனக்கு கூட ஒத்துழைச்சின்னா நமக்கு பெறக்கூடிய குழந்தை வந்துட்டு மிகப்பெரிய மேதையாகவும் பண்டிதனாகவும் பாண்டித்தியம் உள்ள குழந்தையாக வரும், அந்த குழந்தை இந்த உலகத்துக்கே நன்மை பயக்கும், இந்த உலகத்துக்கே நன்மை கொடுக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போது அந்த பொண்ணுக்கு வந்து பயம் வந்துருச்சு, என்னடா அது திடீர்னு இப்படி முனிவர்கிட்ட கேட்குறாரு, நான் எப்படி இவர் கூட சேர்றது. அப்போது அவள் வந்து சொன்னால், நான் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, நான் கல்யாணம் ஆகாமல் உங்க கூட சேர்ந்தால் என்னுடைய கன்னித்தம்பி போயிடும் இல்லையா, அப்போ நான் எப்படி என்ன யார் மற்றவங்க வேற யார் என்ன கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு கேட்குறா. யாரு, சத்தியவதி. யார்கிட்ட? பராசரர்கிட்ட. பராசரர் சொல்றாரு, சரி நான் உனக்கு மூணு வரம் தரேன், இந்த மூணு வரம் தரேன், நீ வந்து இது எனக்கு ஒத்துக்கிறதுனால, நீ என் கூட சேர ஒத்துக்கிறதுனால உனக்கு மூணு வரம் கொடுக்குறேன். நீ வந்து எனக்கு கூட சேரதுனால உன்னுடைய உடல்ல அந்த வீசக்கூடிய அந்த மீன் துர்நாற்றம், மீனுடைய துர்நாற்றம் மாறி உன்னுடைய உடல்ல வந்து அரோமா சென்ட் ஸ்மெல், அகுரு அரோமா சென்ட் ஸ்மெல் வீசும். அது அந்த வனம் முழுவதும் மணக்கக்கூடியதா இருக்கும். அது மட்டும் இல்ல, நான் வந்து நீ இந்த குழந்தைக்கு நீ ஒரு காரணமா இருக்கிறதுனால உன்னுடைய கன்னித்தன்மை மாறாது, உன்னுடைய கன்னித்தன்மை அப்படியே மெயின்டைன் ஆகும், நீ வந்து கன்னி கழிய மாட்டே, நீ அப்படியே தான் இருப்ப அப்படின்னு வரம் கொடுக்குறாரு. அதே மாதிரி நம்ம சேரது வேற யாரும் எந்த மனிதர்களோ யாருமே பார்க்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு வரத்தையும் கொடுத்ததுனால அந்த சத்தியவதி மத்ஸ்யகந்தா வந்து பராசரோட சேர்றாங்க. அப்போ பராசருடைய கருணினாலையும் சத்தியவதியோடைய விருப்பத்தினாலையும், சாரி பராசருடைய விருப்பத்தினாலையும் சத்தியவதியும் சம்மதிச்சதுனால அந்த குழந்தை சில வியாசதேவர் தோன்றுங்க. ஸோ வியாசதேவர் தோன்றினோடனே அவர் சொன்ன மாதிரியே அந்த மத்ஸ்யகாந்தா அவருடைய உடலில் இருக்கிற அந்த மீனுடைய துர்நாற்றம் போய் சென்ட் அகோரா சென்ட் ஸ்மெல் வரும், அந்த வனம் முழுவதும் அந்த நறுமணம் பரவியிருக்கும். அவருடைய அவர் இருக்கக்கூடிய அந்த அந்த காட்டுக்குள்ளே வந்தாலே அந்த அந்த மனம் வந்து அவருடைய உடல்ல இருந்து பிரகாசமாக எல்லா பக்கமும் நறுமணம் கவழும். அதே போல அவருடைய கன்னித்தம்பி கழிவும் இல்லை. ஸோ இந்த குழந்தை வந்த உடனே சின்ன குழந்தை, பிறந்த குழந்தை உடனே ஒரு இளம் இளம் வாலிபன், ஒரு யங் பாய், இளமையான வாலிபனாக மாறிடுறாரு. மாறிட்டு அவருடைய அப்பா அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு தவம் செய்யறதுக்காக போறார். அப்போது சத்தியவதிக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு, ரொம்ப ஆச்சரியம், என்னடா அந்த பையன் இந்த குழந்தை வந்தது உடனே ஒரு இளமையான வாலிபனாக மாறிட்டாரு, நமஸ்காரம் பண்ணிட்டு போறாரு அப்படின்னு ரொம்ப அந்த பாசத்தினால தாயன்பனோட அப்படி பார்க்குறாங்க. அப்போது வியாசதேவர் என்ன சொல்கிறாருனா, அம்மாட்ட சத்தியவதிகிட்ட, நீ எப்பெல்லாம் என்னை பார்க்கணும்னு நினைக்கிறியோ என் மனசில், நீ வந்து என்னை உன் மனசில் நினைச்சாலே உடனே நாங்கள் வந்துடுவேன் அப்படின்னு வரம் கொடுத்துட்டு போகிறார். ஸோ எப்படி வியாசதேவர் வந்து தவம் செய்கிறதுக்காக பத்திரிகை ஆசிரம் போகிறார். பராசரரும் வந்து இதெல்லாம் கிருஷ்ணருடைய லீலைகள், கிருஷ்ணனுடைய ஏற்பாடு, இந்த மாதிரி அவர் இந்த உலகத்தில் தோன்றதுக்கு பராசர முனிவர் ஒரு கருவியாக இருக்காங்க, சத்தியவதி ஒரு கருவியாக இருக்காங்க, கிருஷ்ணாவை டைரெக்டாகவே வர முடியும். ஸோ இந்த ஒரு லீலை மூலமாக வந்து நிறைய அற்புதங்களையும் பகவான் செய்கிறார். ஸோ இப்படி அவர் வந்து வியாசதேவராக தோன்றினார், வியாசதேவராக தோண்டிட்டு அவர் வந்து பத்ரிநாத்தில் தவம் செய்கிறதுக்காக போகிறார். அதுக்கடையில் வந்து ஒரு சமயம் வந்து என்ன ஆகுதுன்னா, ஹஸ்தினாபுரத்தில் வந்து விசித்திர வீரியனுக்காக வந்து மூன்று பெண்களை வந்து பீஷ்மர் கடத்தின்னு வர்றார், அம்பிகா அம்பா அம்பாலிகா. இதில் அம்பா வந்து திரும்ப போயிடுறா, அது ஒரு பெரிய ஸ்டோரி, அது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் விஷ்ணுவோட சரித்திரத்தில். இந்த அம்பிகா அம்பாலிகா இந்த ரெண்டு பொண்ணுகளுக்கும் வந்து விசித்திர வீரனை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக விசித்திர வீரன் ஒரு யுத்தத்தில் இறந்து போயிடுறார். அப்போ என்ன ஆயிடுதுன்னா, ஹஸ்தினாபுரத்துக்கு வாரிசு இல்லாமல் போயிடுச்சு. ஹஸ்தினாபுரத்துக்கு வாரிசு இல்லாமல் போனதுனால சத்தியவதி வந்து பீஷ்மதேவர்கிட்ட சொல்கிறார். ஏன்னா பீஷ்மர் வந்து சந்திர மாரதோடைய மூத்த பையன். ஆனால் பீஷ்மரை வந்து இந்த சத்தியவதி என்ன பண்ணாங்க, சத்தியவதி ஒரு நாள் இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கும்போது சந்திர மாராஜ் காட்டில் வேட்டையாட வந்தார். சந்திர மாராஜ் வந்து அந்த அகூரு சென்ட் ஸ்மெல் இருக்கு இல்லையா, இந்த சத்தியவதி உடந்து வரக்கூடிய இந்த நறுமணம் எங்கிருந்து வருதுன்னு தெரிந்தே வந்து கரெக்டாக அந்த பொருட்டை வந்தார். அவளை பார்த்தோன்னே அவளை அழகில் மயங்கி போயிடாரு. தென் சந்திர மாராஜ் சொல்ல, நான் உனக்கு கல்யாணம் பண்ணணும். தென் சந்திர மாராஜ் சொன்னோடனே சத்தியவதி வந்து என் அப்பாட்ட கேளுங்க, எங்கள் அப்பா வந்து சம்மதிச்சாரு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. தென் நான் என்ன ஆயிடுதுன்னா, அந்த மீன் குளத்தில் அந்த பெண்ணுடைய அப்பா வந்து சொன்னார், நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது, நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பையன் இருக்கிறதுனால அவனுக்கு கல்யாணம் வயசுக்கு நான் எப்படி உங்களுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தர முடியும். அது மட்டும் இல்லை, அவன் ரொம்ப புத்திசாலியாக இருந்தான். ஏன்னா நான் இந்த பொண்ணை என் பொண்ணை வந்து இவர் கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அவர் பையன் தான் நாளைக்கு வந்து ஹஸ்தினாபுரத்துடைய சக்கரவர்த்தி ஆவார். அப்போ என்ன பிரயோஜனம், எதுக்காக நான் அவர் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சேன். பட் ஆனால் சந்திரன் மகாராஜ் வந்து ஏமாற்றத்தோடு திரும்பி வந்தார். ஆனால் தன் தந்தையை வந்து இந்த மாதிரி ஏமாற்றம் அடைஞ்சிட்டார் தெரிஞ்சவொடனே தேவவர்தன், அப்போ அவருக்கு தேவவர்தன் பேர், தேவவர்தன் என்ன பண்ணார், குதிரை எடுத்துட்டு கொஞ்சம் ஆட்களையும் கூட கூட்டிகிட்டு தேரில் போய் நேராக அவங்க அப்பாட்ட பேசுகிறார், சத்தியவதியோட அப்பாட்ட. ஏன்னா அவர் சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் கல்யாணம் பண்ணால் நாளைக்கு உங்கள் பையன்தானே சக்கரவர்த்தி ஆவாங்க, என் பொண்ணுடைய வாழ்க்கை என்னாகும். அப்போது தேவவர்தன் வந்து வரம் கொடுக்குறாரு, வாக்கு கொடுக்குறாரு, நான் இந்த பிராமணர்கள் முன்னிலையில் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன், எனக்கு பெறக்கூடிய குழந்தை கட்டாயம் ஹஸ்தினாபுரத்தோட அரியணையை ஏற்றுக்க மாட்டாங்க, நான் வாக்கு கொடுக்குறேன். சரி, அப்போது அவருக்கு அடுத்த ஒரு சந்தேகம், அவர் ரொம்ப புத்திசாலி. சரி, உங்கள் நீங்கள் வாக்கு கொடுத்துட்டீங்க, உங்கள் பையன் வந்து நாளைக்கு ஹஸ்தினாபுரத்தோட அரியாசனை ஏற்றுக்க மாட்டாங்க, அப்போ அவருக்கு பையன் வந்ததுன்னா, சரி இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்னுடைய நான் வந்து இதுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது அப்படி தானே, அப்போ நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன், நான் கல்யாணமே பண்ணிக்கலாம், நான் பிரம்மச்சரியை விரதம் இருக்கேன். ஸோ தன்னுடைய அப்பாவுடைய சந்தோஷத்துக்காக பீஷ்மர் வந்து தன்னுடைய பௌதிக வாழ்க்கையை தியாகம் பண்ணாங்க. அவர் வந்து சபதம் பண்ணாங்க, உறுதி பண்ணாங்க, வாக்கு கொடுத்தாங்க, நான் வந்து பிரம்மச்சரியா இருக்கேன். அப்போ வந்து வானத்திலிருந்து தேவர்கள்லாம் வந்து பீஷ்மர் மேல மலர்களை மழையாக பொடிறாங்க. பீஷ்மா பீஷ்மா பீஷ்மானா உறுதியான வரம் எடுத்துட்டவர். சரியாச்சு, பீஷ்மா வந்து இப்போ பிரம்மச்சரிய வரத்தை எடுத்திருக்காரு. பீஷ்மாவும் கல்யாணம் பண்ணல. இவர் சித்ராங்க வந்து பீஷ்மாவும் கல்யாணம் பண்ணல. விசித்திரவீரி இறந்து போயிட்டாரு. ஸோ எப்படி சந்ததி வரும் அஸ்தினாபுரத்துக்கு? நாளைக்கு அரியாசனத்தில் எப்படி மன்னர்கள் இருக்க போறாங்க? அதனால சத்தியவதி வந்து பீஷ்மாவை அப்ரோச் பண்ணாங்க. பீஷ்மாட்ட சொல்றாங்க, நீங்க கல்யாணம் பண்ணிக்கிங்க. பீஷ்மா சொல்றாரு, அது எப்படி முடியும்? நான் தான் வாக்கு கொடுத்துருக்கேன் உங்க அப்பாவுக்கு பிரம்மச்சரிய விரதம் இருப்பேன். நீங்க எனக்காக வேண்டியதான் எங்க அப்பாவுக்கு வாக்கு கொடுத்தீங்க, நான் வந்து சொல்றேன், நீங்க எனக்காக உங்க வாக்குல இருந்து மாத்திக்கிங்க, உங்களை முடிவு மாத்திக்கிங்க. பீஷ்மா சொல்ற, இல்ல இல்ல, முடிவு பண்ணது பண்ணுதான், வாக்கு வந்து மீறக்கூடாது. சத்திரியனுக்கு வந்து வாக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நான் உறுதி எடுத்துட்டேன், நான் இந்த தவத்தை மேற்கொண்டிருக்கேன், என்னால் மாற்றிக்க முடியாது. தான் பீஷ்மா ஐடியா சொல்றாரு, ஏன் உங்கள் பையன் வியாசர் இருக்காரு, அவர் கூப்பிடுங்க. அவர் கூப்பிட்டு அவங்க மூலமாக அம்பாலியாவும் அம்பாவும் குழந்தை ஏற்பாடு பண்ணிக்கிங்க அப்படிங்கிறது. தான் அதே போல் சத்தியவதி வியாசர் மனசில் நினச்சோடனே வியாசர் இங்கே வந்தார். ஸோ வியாசர் வந்தோடனே சத்தியவதி கேட்டுட்டாங்க, இந்த மாதிரி அம்பிகா அம்பாலிகா ரெண்டு பேர் இருக்காங்க, எனக்கு ரெண்டு பேர் மூலமா ஒரு ஒரு குழந்தை இந்த அஸ்தினாபுரத்துக்கு வாரிசு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வேத காலத்தில் என்ன ஒரு நியமம் இருந்ததுன்னா, அண்ணனுக்கு குழந்தை இல்லைன்னா தம்பி மூலமா குழந்தை எடுத்துக்கலாம். ஆனால் அந்த முறை வந்து கலியுகத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு. கலியுகத்தில் வந்து அஞ்சு விஷயம் தடை செய்யப்பட்டிருக்கு. அஸ்வமேதம், குவாலம்பம், சந்யாசம், பலபாத்திரிகம், தேவரேன சுதோபத்தி, கலோபாஞ்சு வச்சதே, அஸ்வமேத யாகம் செய்யறது, சன்னியாசம் எடுத்துக்கிறது, தம்பியோடைய மனைவி மூலமா குழந்தை பெற்றுக்கிறது, யாகத்துல மிருகங்களை பசுகளை பலியிடுறது, அப்புறம் அஸ்வமேதம் கவாலம் சன்னியாசம், தேவர்களுக்கு இறந்து போனவங்களுக்கு முன்னோர்களுக்கு வந்து மாமிச பட்சணங்களை படைக்கிறது. இதெல்லாம் வந்து கலியுகத்துல தடை செய்யப்பட்டிருக்கு. அஸ்வமேதம், கவாலம்பம், சன்னியாசம், பல தேவரேன ஸ்தோப கலோபாஞ்சு வச்சது, இந்த ஐந்து விஷயங்கள் வந்து சாஸ்திரத்தில் தடை செய்யப்பட்டது கலியுகத்துல. பட் ஆனால் முந்தைய வேத காலங்கள் எப்படி இருந்ததுன்னா, சகோதரன் குழந்தை இல்லைன்னா இன்னொரு சகோதரன் மூலமா குழந்தை பெற்றுக்கலாம். அதனால சத்தியவதி வந்து வியாசர்கிட்ட வேணும்னு, வியாசர் வந்து சரி நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அம்பாலிகாட்ட போறாங்க. ஸோ அம்பாலிகா என்ன பண்ணா, அம்பாலிகா நினைச்சிட்டு இருந்தா தன்னுடைய கணவருடைய சகோதரன் ஒரு பெரிய அழகான வாலிபனா இருப்பாங்கன்னு. ஆனா அவ பார்த்தோன்னே வியாசர் வந்து ஒரு வயதான, ஒரு தபம் செய்து தாடியெல்லாம் வந்து தலைமுடியெல்லாம் ஜடாமுடியாகி ஒரு வயதான ஒரு முனிவர், ஒரு ரிஷியா வர்றாரு. ஸோ அதை பார்த்துன்னு அவர் கண்களை மூடிக்கிறான், கண்களை மூடிட்டு அவரோட எண்ணிறான். ஸோ அதனால ஆச்சுன்னா, வெளியே வந்தோடனே வியாசதேவர் சொல்றாரு சத்தியவதிட்ட, உன்னுடைய மருமக வந்து என்னை பார்த்துன்னு கண்களை மூடிட்டு இருந்ததுனால அந்த பெறக்கூடிய குழந்தை வந்து குருடனாக பிறக்கும் அப்படின்னு சொன்னார். அதுதான் திருதராஷ்டிரர். ஏன்னா அப்போ சத்தியவதிக்கு திருப்தி இல்லை. என்னடாது, நம்ம அரியாசனத்தில் உட்காரக்கூடிய ஒரு மன்னர் வந்து குருடனாக இருக்கணும், வேணாம் வேணாம் இன்னொரு குழந்தை வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் அம்பாட்ட போறேன், சாரி அம்பிகாட்ட போறேன். அம்பிகா என்ன பண்ணான்னா, அவளுக்கு வந்து அவள் கண்களை மூடிக்கல. ஏன்னா கண்களை மூடினால்தான் குருடான குழு குழந்தை பிறந்தது, அவர் கண்ணு மூடக்கூடாது. பட் ஆனால் அவளுக்கு விருப்பம் இல்லை, ஒரு கூச்சமா இருந்தது அவளுக்கு, ஒரு ஒரு இஷ்டம் எல்லாத்துக்கும் வந்து வியாசரோட நினைவுமே இருந்தது. அப்போ வியாசர் சொன்னார், இந்த மாதிரி அவளுக்கு உடலை மனதில் வந்து சஞ்சலம் இருந்ததுனால, அவளுக்கு இஷ்டம் இல்லாததுனால அவருக்கு பிறக்கிற குழந்தை வந்து ரோகியா, ஒரு வியாதி உள்ளவனா பிறப்பான், அதுதான் பாண்டு. அதுலேயும் அவளுக்கு திருப்தி இல்லை. என்னடா, ஒரு குழந்தை குருடனாக பிறந்திருக்கான், ஒரு குழந்தை வந்து ரோகம் உள்ளவனாக பிறந்திருக்கான், என்ன செய்யறது இப்போ? சரி, எனக்கு இன்னொரு குழந்தைய வேணும், அதுவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு. இந்த தடவை போகும்போது இந்த ரெண்டு மருமகள் என்ன பண்ணிடுவாங்க, அம்பாலிகாவும் அம்பிகாவும் வேலைக்காரி அமைச்சுட்ருவாங்க தாசியை. ஆனால் அந்த தாசி வந்து வியாசருடைய மகிமையை அறிந்து அவருக்கு பணிவான சேவைகள் பண்ணி அவரை திருப்திப்படுத்தினார். வியாசர் சொன்னார், இந்த தடவை உன் மருமகள் வந்து அவங்க வரல, தாசி அமைச்சிட்டாங்க, அதனால பெறக்கூடியது தாசி புத்திரனாக இருக்கும். ஆனால் அவன் தாசி புத்தனாக இருந்தாலும் மிகச்சிறந்த பண்டிதனாகவும் பாண்டித்யம் உள்ளவனாகவும் தர்மத்தையே பின்பற்றக்கூடியவனாகவும் நல்லொழுக்கம் உள்ளவனாகவும் மிக பகவானே மிகச்சிறந்த பக்தராகவும் இருப்பான் அப்படின்னு சொன்னார். அவர் தான் விதுரர். ஸோ இந்த மாதிரி மூன்று குழந்தைகளை வந்து அஸ்தினாபுரத்துக்கு வந்து வியாசர் கொடுத்தார். கொடுத்துட்டு திரும்பவும் அவர் பத்ரிநாத் பத்ரிவாசம் போயிடுறார், அங்கிருந்து தவம் செய்கிறார். ஸோ எப்படி மகாபாரதத்தில் வந்து இந்த மகாபாரதம் இதி புராணம் ஸ்ரீ சூத்ர திஜபந்துனா ஸ்தாயினா சுதி கோச்சரா, பெண்கள் அறிவில் குறைந்தவங்க, உயர்ந்த குலத்தில் பிறந்து அதுக்கு உண்டான தகுதி இல்லாதவங்க, கலியுகத்தில் உள்ளவங்களுக்காக தான் வியாசதி வந்து பாகவதம், அதாவது பாரதம், மகாபாரதம் தொகுத்தார். அந்த கதைகள் மூலமா அது உள்ள தர்மங்கள், தர்ம வேதங்கள் உள்ள தர்மங்களை வந்து, வேதங்கள் என்ன சொல்லியிருக்கோ அதை வந்து கதை வடிவிலையும் அதில் உள்ள கருத்துக்களையும் தத்துவங்களையும் உள்ள வச்சிருந்தார். ஸோ எப்படி மகாபாரதம் படிக்கிறதுனால ஒருத்தர் வந்து படிப்படியா இதுதான் தர்மம் இதான் தர்மம் தெரிஞ்சுக்கலாம். எப்படி வியாசர் வந்து இதெல்லாம் பண்ணார், வேதங்களை தொகுத்தாரு, புராணங்களுக்கு கொடுத்தாரு, உபநிஷத்துகள் கொடுத்தாரு, மகாபாரதம் கொடுத்தாரு. ஆனாலும் அவருக்கு திருப்தி ஏற்படவே இல்லை, மனதில் வந்து ஒரு ஒரு சஞ்சலம், ஒரு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்தது, ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஒரு மனம் மனம் நிம்மதியாக இருக்கு. இப்போ எல்லாம் கொடுத்துட்டேன்னா ஜனங்களுக்கு என்ன தேவையோ எல்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்னு ஒரு சந்தோஷம் வரல, சந்தோஷம் இல்லை. அப்போ ஒரு நாள் அவர் வந்து சரஸ்வதி நதிக்கரையில் குளிச்சுட்டு அப்படி பகவானை தியானம் பண்ண உட்காரச்ச வந்து அவருடைய குரு நாரதர் வந்தார், நாரத முனிவர். ஸோ நாரத முனிவர் வந்தோடனே எழுந்து போய் அவருக்கு நமஸ்காரம் செய்து அவருக்கு தக்க ஆசனங்களை அமைச்சு கொடுத்து அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டார். அப்போ நாரதர் வந்து கேட்டினார், வியாசா ஃபஸ்ட்டு நாரதர் வந்து வியாசா வந்து குளோரிஃபை பண்ணார், புகழ்றார், பரவாயில்ல வியாசா நீ நிறைய கொடுத்துருக்க, நீ ரொம்ப புத்திசாலி, சத்தியத்தை போதிச்சிருக்க, தர்மத்தை சொல்லியிருக்க, வேதங்களை தொகுத்திருக்க, வேதங்களுக்கு விளக்கங்கள் கொடுத்துருக்க, அதுக்குண்டான வழிமுறைகளை சொல்லியிருக்க, அப்புறம் சமய சடங்குகளை பற்றி சொல்லியிருக்க, யஜ்யதான தவங்களை பற்றி சொல்லியிருக்க, வெரி குட், ரொம்ப நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொன்னார். ஆனால் வியாசருடைய மனதில் என்ன இருக்குன்னு அவரால் புரிஞ்சுக்க முடியுது, ஏன்னா குருக்கு தெரியும் சீடனுடைய மனநிலை என்ன இருக்குன்னு. அது மட்டும் இல்லை, வியாசர் வந்து அதிருப்தியாக இருக்கிறதையும் நாரதர் புரிஞ்சுட்டார். அப்போ வியாசர் சொல்கிறாரு, குரு மகாராஜ் நான் இதெல்லாம் கொடுத்துருந்தாலும் எனக்கு வந்து திருப்தி இல்லை, திருப்தி இல்லை, எனக்கு வந்து ஒரு மனது வந்து முழு சந்தோஷம் அடையலை. அப்போ தான் நாரதர் சொல்கிறாரு, வியாசா நீ வந்து என்ன பண்ணனா, நீ கொடுத்தது எல்லாமே வந்து உலக விஷயங்கள் உள்ளவங்களுக்கு, கர்ம காண்ட பண்ணுறவங்களுக்கு, ஏற்கனவே ஜனங்க வந்து புலன்பத்தில் மூழ்கி போயிருக்காங்க, அப்போ அதுக்கு மேலும் வந்து வழிவகுக்கிற அளவில் நீ வந்து இந்த 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 யஜ்யம் பண்ணால் இந்த பலன் கிடைக்கும், இந்த யாகம் பண்ண இந்த பலன் கிடைக்கும், இந்த பரிகாரம் பண்ணும், இதெல்லாம் பிராயச்சித்த பண்ணணும், இதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஆனால் மெயினாக பௌதிக வாழ்க்கையிலேருந்து விடுபடுறதுக்கு ஒரே வழி வந்து பக்தி தோண்டு தான், கிருஷ்ண பக்தி தான், கிருஷ்ணாவுடைய சேவை, கிருஷ்ணாவுடைய லீலைகள், அவருடைய வைபவங்கள், அவருடைய பக்தருக்கும் பகவானுக்கும் இடையே அன்பு பரிமாற்றங்கள், பக்தருடைய தெய்வீகமான குணங்கள், அவனுடைய பிரார்த்தனைகள், இதெல்லாம் நீ சொல்லவே இல்லை. இதை சொன்னால் தான் ஒரு ஆத்மாக்கு முழு சந்தோஷம் கிடைக்கும். அனர்த்தோ பச்சமம் சாஷாத் பக்தி யோகம் அதக்ஷதி லோக் லோகஷ்ய அஜானதக. ஜனங்க ஏற்கனவே இந்த உலகத்தில் அறியாமல் இருக்காங்க, அவங்களுக்கு பக்தி யோகத்தை போதிச்சாதான் அவங்க படிப்படியாக அந்த கர்மகாண்டத்துலேருந்துலாம் விடுபடுவாங்க. நீ ஏற்கனவே கர்மகாண்டத்தில் எங்கேஜ் பண்ணியிருக்க, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள அப்படியே இப்போ நீ கொடுத்ததெல்லாம் அவங்க பின்பற்றிட்டு வராங்க. அடுத்து நீ இப்போ என்ன பண்ணணும், கிருஷ்ணன் நிலையில் கொடுத்தீங்கன்னா அவங்க முற்றிலும் அந்த கர்மகாண்ட விஷயங்களுக்கு விடுபட்டு அவங்க தூய்மையான பக்தி தொண்டு பாதிக்கு வருவாங்க. அதுதான் ஆத்மாவுக்கு சந்தோஷம் தரக்கூடியது, ஏ ஆத்மா சுப்பிரசீததி, அதுதான் ஆத்மாவுக்கு சந்தோஷம் தரக்கூடியது அப்படின்னு நாரதர் வந்து வியாசருக்கு அறிவுறுத்தினார். அப்பதான் வியாசர் வந்து பாகவதம் தொகுத்தார், ஸ்ரீமத் பாகவதம் புராண மமலம் பிரேம புமர்த்தோ மகான். ஸ்ரீமத் பாகவதம் வந்து பிரேமம், பகவான் மேல அன்பு கொடுக்கூடியது. இதே புராணம் ஆக்கியம், இதே புராணம் பிரம்ம சங்கீதம், பகவான் சக்காரி ரிஷி, பகவானி லீலைகளை வந்து பாகவதத்துல வியாசர் தொகுத்தார். எதுக்காக, கலியுக ஜனங்களை வந்து பக்தி பாடத்தோண்டில் ஈடுபடுத்திருக்கார், அவங்களை பிறப்பு இறப்பு வந்து விடுவிக்கிறாங்க, பிறப்பு இறப்பு சக்கரத்து விடுவிச்சு அவங்களுக்கு பூர்ணமான கிருஷ்ண பக்தி தொண்டில் ஈடுபடுத்துறது தான் வியாசர் வந்து ஸ்ரீமத் பாகவதம் கொடுத்தாங்க. ஸோ எப்படி வியாசருடைய கருணை, அவருடைய கருணை வந்து அளவிடவே முடியாது. ஸோ வியாசர் வந்து நிறைய பண்ணியிருக்காரு நமக்காக வேண்டி, அதனால நம்ம வந்து அந்த வியாச பூர்ணிமா அன்னைக்கு குரு பூர்ணிமா அன்னைக்கு வியாசர் வழிபாடணும். ஸோ வியாசருடைய பிரதிநிதி தான் ஆன்மீக குரு, ஆன்மீக குருவானவர் வந்து வியாசருடைய பிரதிநிதி. ஒரு உண்மையான ஆன்மீக குரு சம்பிரதாயத்தில் வரக்கூடியவர், ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஆன்மீக குரு வந்து தன் சுய கருத்துக்கள் எதுவும் இல்லாமல் பரம்பரையிலேருந்து என்ன வருதோ, கிருஷ்ணா பிரம்மா நாரதர் வியாசர், ஸோ அப்படி வியாசர் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே உள்ளதுள்ள படி கொடுப்பாங்க. பூர்வாச்சாரியர் என்ன சொன்னாங்களோ அது என்றுமே மாறாமல் கொடுக்குறாங்க. அதனால வியாச பூஜை அன்னைக்கு நம்ம குருவை வழிபடணும், குருவிட்ட பிரார்த்தனை பண்ணணும், குருவுடைய சேவையில் ஈடுபடணும். ஏன்னா சாக்ஷா தரித்வேன சமஸ்த சாஸ்திரை, எல்லா சாஸ்திரங்களும் குரு வந்து ஹரின்னு தான் சொல்லும். ஏன் ஹரி, கிந்து பிரபுயா பிரேவதஸ்ய, அவர் கிருஷ்ணாவுக்கு மிக மிக பிரியமானவர், ஆன்மீக குருவானவர், கிருஷ்ணாவோட சக்தி அளிக்கப்பட்டவர், கிருஷ்ணாவுக்கு மிக மிக பிரியமானவர், கிருஷ்ணாவுடைய பிரதிநிதி, கிருஷ்ணா பரமாத்மாவுடைய எக்ஸ்பான்ஷன், பரமாத்மாவுடைய விரிவங்கம் தான் ஆன்மீக குரு. அதனால ஆன்மீக குரு திருப்திப்படுத்தான் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையுடைய ரகசியம், வெற்றியின் ரகசியம். ஆன்மீக வாழ்க்கையில் வெற்றி அடையினா ஆன்மீக குரு திருப்திப்படுத்தும், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் குருவை திருப்திப்படுத்தும். எஸ்ய பிரசாதா பகவத் பிரசாதோ எஸ்ய ஆ பிரசாதா நகதி குத்தோமி, குரு திருப்தி அடைஞ்சாதான் பகவான் திருப்தி அடைவார், குரு திருப்தி அடையலாம் பகவான் திருப்தி அடைய மாட்டார். ஆன்மீக குரு எப்படி திருப்திப்படுத்துறது, ஆன்மீக குரு எப்படி திருப்திப்படுத்தணும்னா நம்ம வந்து நம்மளால இயன்ற அளவு கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடணும், ஆன்மீக குருவுடைய கட்டளைகளை சிறை மேற்கொண்டு பின்பற்றணும், நம்ம தீட்சை வாங்கும்போது ஆன்மீக குரு கேட்கிறாரு இல்லையா, குரு மகாராஜ் கேட்கிறார், குரு கேட்கிறார், நீ தினமும் 16 மாலை ஜெபம் செய்வியா, 4 விதி முறை கடைபிடிப்பியா, புரோபாடு இயக்கத்துக்கு வந்து உன்னால என்ற சேவைகளை பண்ணுவியா. ஸோ இந்த கேள்விகளை வந்து குரு கேட்கிறார், இதுக்கு நீ தயாரா இருக்கியா அப்படின்னா குரு வந்து நமக்கு தீட்சை கொடுக்குறாரு. இப்போ நம்ம குருகிட்ட வாக்கு கொடுக்குறோம், தினமும் 16 மாலை ஜெபம் செய்வேன், 4 விதி முறை கடைபிடிப்பேன், புரோபாடு இயக்கத்துக்கு என்னால் என்ற சேவைகளை பண்ணுவேன். ஸோ இதன் மூலமா வந்து நம்ம குருவை திருப்திப்படுத்துறோம், பக்தர்களுக்குள்ள ஒற்றுமையா இருந்து ஒருத்தர் வந்து சேவை பண்ணிட்டு கிருஷ்ண உணர்வை வந்து பிரச்சாரம் செய்யும், அப்பதான் பிரபுபார் திருப்தி அடைவார். ஸோ குருவோடைய நோக்கம் என்னது, பிரபுபார திருப்திப்படுத்துறதான். பிரபுபாரம் பரம் குரு, இஸ்கானுடைய ஸ்தாபக ஆச்சாரியர் பரம் குரு பிரபுபார். பிரபுபாடி புஸ்தகம் தான் நம்ம வாசிக்கிறோம். பிரபுபார் திருப்தி அடையணும்னா நம்ம எல்லாரும் வந்து கிருஷ்ணனுடைய சேவையில தொடர்ந்து ஈடுபடணும். அகங்காரம் இல்லாம, கர்வம் இல்லாம, பொய் அகங்காரம் இல்லாம எல்லாருமே வந்து ஒற்றுமையா இருந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இருந்தாலும் அதையெல்லாம் தவிர்த்து ஒதுக்கி வச்சுட்டு எல்லாரும் முழு மனதோட குருவோடைய சேவையில் ஈடுபடணும், ரூபாவுடைய சேவையில் ஈடுபடணும். அப்போ தான் வந்து நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவோம். அதனால் இந்த வியாச பூர்ணிமா குரு பூர்ணிமா அன்னைக்கு நம்ம குருமாராஜ்ட குருதேவர்கிட்ட பிரபுபார்ட்ட பிரார்த்தனை பண்ணுவோம், நமக்கும் கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் வரணும், சாஸ்திரங்களோட விஷயங்களை வந்து நல்லபடியாக நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு நல்ல தத்துவங்களை பகவத்கீதை பாகவத தத்துவங்களை நல்லபடியாக புரிஞ்சுட்டு அதை பயிற்சி பண்ணணும், அதை மற்றவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும், மற்றவங்க சொல்லக்கூடிய சேவை நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து குருவோடைய சேவை ஈடுபட்டு அவரை திருப்திப்படுத்த முடியும். குரு திருப்தி அடைஞ்சிட்டாருன்னா 100% முடிஞ்சு கிருஷ்ணா திருப்தி அடைஞ்சிட்டாரு.